திடீர்னு டீ டைம் நிறுத்திட்டாங்க.
டீ டைம் நிறுத்திட்டாங்க.
ஆமா,
எத்தனை டீ டைம் இருந்தது?
டீ டைம் வந்து 11:00 காலுக்கு ஒரு டீ டைம், அப்புறம் 3:00 காலுக்கு ஒரு டீ டைம்.
அதுதான் முக்கியமான இதே வந்தது.
அதுலதான் வந்தது, வில்லங்குமே வந்தது.
அப்புறம்
இவங்க என்ன போட்டாங்க, டீ டைம் வந்து குமார் சத்திகார பையன் குமார்னு அங்கிருந்து வந்து மேனேஜிங் டைரக்டரா
பொறுப்பேற்றுக்கிட்டாங்க,
ப்ரொடக்ஷன் மேனேஜரா வந்தா நிறுவனி போட்டான்னா ஒரு ஒரு 3-4 மாசம் வந்ததுக்கு பின்னால டீ டைம் இருந்தது. இவங்க வந்து டக்கு நிறுத்திட்டாங்க.
ரெண்டு டீ டைம் நிறுத்திட்டாங்களா? ஒண்ணு மட்டும், ரெண்டையுமே நிறுத்திட்டாங்க.
ரெண்டுமே நிறுத்தி இப்ப ஒரு வருஷமா அப்படிதான் ஓடிட்டு இருந்தது. இப்பதான் டீ டைம் விட்டுலாம்னு விட்டுட்டாங்க.
நிறுத்திட்டு 6 மணிக்கு விடுறாங்க, 5:30 விட்டாங்க. அதாவது அந்த காமன் நேரம் வந்து கட் பண்ணி 1:30 முன்னாலேயே வந்து
விட்டுட்டாங்க.
அப்ப என்ன அப்படின்னு கேட்டோம்னா வந்து இந்த டீ டைம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு இவங்க ஒரு 10-20 செடிட்டு போய் கேக்கலாம்.
இல்ல, எந்த வருஷம் நடந்தது தோழர் அது?
அது அந்த
மாதிரி டீ டைம்
பார்த்ததெல்லாம் 19 தான். அது 3 மாசத்துக்கு முன்னால நடக்குது இதெல்லாம். எல்லாமே நிகழ்ச்சி நடக்குது. 19
தீபாவளி இருந்துச்சுல்லே, அந்த தீபாவளிக்கு முன்ன ஒரு வாரத்துக்கு முன்ன போய் கேட்டோம்.
நீங்களும்
நான் போய் கேட்ட போனா எனக்கு பின்னாடிதான் வராங்க, எனக்கு முன்னாடி யாரும் போக மாட்டேங்கிறாங்க. நான் தான் சரி வாங்க போய் கேட்கலாம், சம்பளம் கேட்டுட்டு டீ டைம் விட்டுருலாம், சம்பளமே ஏத்த மாட்டேங்கிறீங்க, இதெல்லாம் கட்டுப்படி ஆகாதுன்னு கேட்டதுதான். நான் தான் கேட்டேன், எல்லாத்து சார்பாகவும் நான் தான் கேட்டேன். அப்புறம் டீ டைமிங் கட் பண்ணிட்டீங்க, எப்படி வேலை செய்யறது? ஒரு மனுஷனுக்கு ஒரு டயர்டே வராதா இல்லை மிஷின் நினைச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். சரிம்மா, அது கம்பெனியில டீ டைம் விட்டாலும் யாரும் ரெஸ்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க, இந்த சமயத்தில் அடிச்சிடறாங்க, அதனாலதான் டீ டைம் கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ரொம்ப நாள் அப்படியே ஓடிட்டு இருந்தது, டீ டைம் விடாது வேலையே செய்ய முடியல, ரொம்ப சலிப்பாயிருந்தாங்க. டீ டைம் விட்டா கூட ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிற இடத்துக்கு விடமாட்டோம், அப்படியெல்லாம் விடமாட்டோம் அப்படின்னாங்க. அப்புறம் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சேலரி கேட்டோம், நீங்க கொஞ்ச நாள் ஆகட்டும்
மாத்திட்டாங்களா உடனே?
போடுறாங்க.
வேலைக்கு
யாரு மூலமாவும் இல்லம்மா?
இல்ல, இப்ப நீங்க போய் ஒருத்தர சேர்த்து விட்டீங்களா? அந்த மாதிரி யாராவது உங்களை போய் சேர்த்து விட்டாங்களா? நீங்களா போய்கிட்டீங்களா?
கட்டிட்டு இருந்தாங்க, ஓபன் பண்ணாங்க. ஓபன் பண்ணி ஒரு 10 நாள் ஆச்சு. 10 நாள் ஆகி நானும் இன்னொரு பொண்ணும் போய் 2 நடை கேட்டோம். 3வது நடை போகும்போது அப்புறம் எங்களை சேர்த்துக்கிட்டாங்க. எங்களுக்கு யாரும் சிபாரிசு எல்லாம் பண்ணல. நான் தான் இப்ப நிறைய பேருக்கு சிபாரிசு பண்ணி
விட்டுருக்கேன்.
10-20 பேருக்கு மேல சேர்த்தியாச்சு. இந்த பிரச்சனை முடிஞ்சு கூட வீட்டுல இருந்துட்டே கூட ஆள் சேர்த்து
விடுறேன் பாருங்க. கடைசியா வந்து அந்த செட்டில்மெண்ட் ஃபீஸ்னு வாங்கி கொடுத்து
வீட்டுலதான் இருக்கிற யாங்ஸ்டர் இப்ப கூட வேலை கொடுக்க முடியாது அப்படின்னு கேட்டதுக்கு, நீ செட்டில்மெண்ட் வாங்கிட்டீங்களா, எப்படி நாங்க வேலை கொடுப்பேன் அப்படின்னாங்க. நான் வேணும்னு வாங்கினா மனசார சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டு தான் இருந்தேன். அவங்களா தான் கொடுத்தாங்க, வேலை மட்டும் தரமாட்டேன்.
சரி, இப்போ டீ போய் கேட்டீங்க, அதுக்கு என்ன சொன்னாங்க?
அது டீ டைம் விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க.
அந்த டீ டைம் விடலங்கண்ணே. அப்புறம் என்ன ஆகி போச்சு? நீங்கள் டீ டைம் விட மாட்டேங்கிறாங்க, சம்பளம் சேர்த்த மாட்டேங்கிறாங்க. பக்கத்தில் எஸ்பின்னு ஒரு கம்பெனி இருக்கு பட்லூரில். அப்புறம் சரின்ட்டு இப்போ எங்கள் வீட்லேயுமே இன்னொரு பொண்ணுமே அங்கே போய் பார்த்து கேட்கலாம் அப்படின்ட்டு அங்கே போவேன். ஏன்னா இங்கே வேலை செஞ்சுருக்கிற பிள்ளைகளை அங்கே போயிட்டாங்க அந்த கம்பெனிக்கு, எல்லாம் இவங்களால சேர்ந்து வேலை செஞ்சுருந்தோம். அப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா, நான் அதுக்கு முன்னாலேயே அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் சரி தேவைன்னு எதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி இரு அப்படின்னு போட்டு, அதுக்குள்ளேயே அங்கே போகாததுக்கு முன்னையே என்ன ஆகி போச்சுன்னா, பையனுக்கு உடம்பு சரியில்லைண்ணே. உடம்பு சரியில்லாமல் என்ன ஆகி போச்சு, அவனுக்கு வயிற்று வலி அடிக்கடி வருது அப்படின்ட்டு அப்புறம் ஜிஹெச்சுக்கு போய் ஒரு 10-11 மணிக்காரம் கூட்டிகிட்டு போய் அப்புறம் வயிற்று வலி, அப்புறம் டாக்டர் இருந்தாலும் சரி நீங்கள் குளுக்கோஸ் எடுத்து 2 பாட்டில் போட்டு 2 நாளைக்கு பெட்டில் இருங்க அப்படின்ட்டு. அப்புறம் நான் இது மாதிரி திங்கக்கிழமை நாளுக்குண்ணே திங்கக்கிழமை நாள் நான் தறி ஒன்று கூலி வாங்கல ஒன்றும் வாங்கல சரி இந்த பையனை கூப்பிட்டு போய் வீட்டில் அட்மிஷன் பண்ணி வச்சு குளுக்கோஸ் அனுப்பிச்சு. அப்புறம் நான் மக்கிய கம்பெனி வேலைக்கு போயிட்டாப்புல. அப்புறம் நான் கூப்பிட்டு அந்த குமாருங்கிற மேனேஜர்கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி என் பையனுக்கு உடம்பு சரியில்லை தேவி வர சொல்லுங்க பெட்டில் சேர்த்திட்டேன் அப்படின்னா அதெல்லாம் அனுப்புனாங்க சும்மா எப்படி சொல்கிறாங்க சரிம்மா நீங்கள் போங்க அந்த மாதிரி பையனை அட்மிஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு அப்புறம் பையனை வந்து சாயங்காலம் சரி ரெண்டு நாளைக்கெல்லாம் இருக்க முடியாதுங்க ரெண்டு குளுக்கோஸ் இறக்கி நாங்கள் வீட்டுக்கு போகிறோங்க அப்படின்னு விட்டு அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணி சாயங்காலம் பையனை கூட்டிகிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் வந்துட்டு எதுக்கு ஒரு நாலஞ்சு நாளைக்கு நீங்கள் பையனை பார்த்துக்கிட்டு ஒரு வாரம் மட்டும் லீவ் சொல்லணும்னு லீவு வந்து கம்பெனியில் சொல்லலாம்
எழுதி கொடுக்காம அதுதான் கேட்குறேன்.
அப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா சொல்லிக்கிட்டு சரி ஒரு வாரம் லீவ் இருக்குதுல்ல அந்த லீவில் போய் அந்த எஸ்பி கம்பெனி எப்படி இருக்குன்னு என்ன பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அங்கே போக அங்கே போவங்காட்டிக்கு அவனுக்கு என்ன மணி போட்டானுங்கன்னா ஆதார் கார்டெலாம் கொடுங்க அப்படின்ட்டு ஒரு நாள் கழிச்சு பண்ணியிருந்தேன் பாய்ந்துருக்கு போனோன்னு ஆதார் கார்டில் காட்டி எல்லாம் கொடுத்துட்டாங்க கொடுத்தோன்னே என்ன ஆகி போச்சு அவனுக்கு பதிவு பண்ணிட்டானுங்க அங்கே அந்த கம்பெனியில் பதிவு பண்ண காட்டிக்கு அங்கேருந்து எல்லாம் போனவங்க தான் அங்கே அந்த வந்து சூப்பர்வைசராக இருந்தவனுங்க வந்து இந்த பீஸ் செக்கிங்கு அப்புறம் குவாலிட்டி மேனு எல்லாம் இங்கேருந்து போனவங்க தான் எல்லாம் சம்பளம் அதிகமாக அந்த கம்பெனியில் ஏன்னா அவங்க புதுசாக ஆரம்பித்தாங்க அதனால் அதிகமாக சம்பளம் கொடுக்குறாங்கன்னு எல்லாம் இங்கிருந்து அங்கே போனாங்க அங்கே போய் எங்கே என்ன பண்ணிட்டானுங்க அங்கேருந்து இவனுக்கு கைக்கூலி என்ன பண்ணி போட்டானுங்க என்னங்க உங்கள் கம்பெனிலேருந்து எல்லோரும் இங்கே வர்றாங்க எஸ்பிக்கு வர்றாங்க அப்படின்னு அங்கேருந்து இங்கெல்லாம் போட்டு கொடுத்தாங்க போட்டு கொடுத்தோன்னே இவனுக்கு ரொம்ப காண்டாகி போச்சு எப்படி நீங்கள் இப்படி பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி போட்டு எப்படி நீங்கள் அந்த கம்பெனிக்கு போகலாம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் மைக்காத ஒரு வாரம் ரெண்டு வாரம் வாரம் வேலை செஞ்சு போட்டு அப்புறம் அது அங்கே பிடிக்கல கண்ணு டைமு
அதுக்கப்புறம் நீங்கள் போனீங்களா ஒரு வாரம் லீவுக்கு அப்புறம் வேலைக்கு போனீங்க
என்ன
விசாரிக்க போனது ஆதார் கார்டு கேட்டு பதிஞ்சிட்டு வந்துட்டீங்க வந்துட்டு நீங்க வேலைக்கு போகவே இல்ல இங்க வந்து இல்லன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அங்க போனீங்களா
பதிஞ்சிட்டு ஒரு வாரம் மட்டும் வேலைக்கு போனாப்ல
அங்கேயே
எஸ்பில எஸ்பில என்ன பாக்கலாம் ஒரு வாரம் போனாப்ல
ஒரு வாரம் நாம தான் லீவு
சொல்லி இருக்கோம்ல
நினைச்சுக்கிட்டேன் நானும் சரின்ட்டு நானும் எதார்த்தமா சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம்
அப்புறம் என்ன ஆகி போச்சுனாங்க சரி நீங்க அங்க போய் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா இல்லைங்க நாங்கள் மாதிரி போனா ரிலேஷன் பாக்குறதுக்கு சரி நாளும் செய்ய அப்படி நாங்க லீவ்ல தான் இருக்க அப்படின்னு செஞ்சு அப்புறம் வந்து சரி செஞ்சதுக்கு சம்பளம் போடணும்ல ஆதார் கார்டு கொடுங்க பேங்க் பாஸ்புக் கொடுங்க அப்படின்னு அவங்க வாங்கிட்டாங்க இதுதான் உண்மை நடந்தது நாங்கள் போனா உங்கள்கிட்ட கேட்டதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லல ஆனால் இருந்தாலும் நாங்கள் உங்களே போகல அப்படின்னு கேட்டீங்க சரி நீங்கள் போனதே போனீங்க நீங்கள் அங்கேயே செஞ்சுட்ருங்க அப்புறம் தான் உங்களை கூப்பிட்றோம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிட்டாங்க. அப்புறம் மக்கியாவது ஒரு வாரம் ரெண்டு வாரம் போனால் பிடிக்காம நின்றுக்கிட்டாப்பில் கண்ணு நின்றுக்கிட்ட அப்புறம் இந்த மேட்டை தெரிஞ்சு தான் நெசிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் மக்கியாவது திரும்பவும் மக்கியாவது போய் கேட்கும் கேட்காட்டி என்ன ஆகி போச்சுன்னா இல்லைங்க வந்து நான் அப்புறம் சொல்றேன் நீங்க போங்க பீஸ் எல்லாம் கம்மியா இருக்குது ஆர்டரும் கம்மியா இருக்குது ஆர்டரும் வருட்டு வந்ததுன்னு அப்படின்னு சொல்லிட்டு தாட்டி விட்டாங்க கண்ணு. அப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா இது அப்புறம் மக்கியாவது இப்படி சொல்லி இப்படி தண்ணி சிரித்தாப்பையா அப்புறம் அக்கா பையன் எங்க நகையா பையன் வந்து அவன் வந்து ஏன் சித்தி வீட்டுல இருக்கிற என்ன காட்டி அட அந்த மாதிரி ஆகி போச்சுரா அவனுக்கு வேற சேர்த்துக்க மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு சொல்லலாம் அவனு மணி போட்டா அவன் அந்த பாமக இளைஞருக்கு தலைவனா இருக்கிறான் அவனு மணி போட்டா நேரம் எச்சோ ஏதோ நெட்டில் போய் அந்த எச்சோ எங்க இருக்குது அப்படின்னு இந்த இது செங்கப்பள்ளி இருக்குதா அந்த அந்த இது காடு இருக்குதுல்ல அந்த காடை வச்சு என்ன மணி போட்டா எங்க இருக்குது எது இருக்குதுன்னு எட்டாவது செம்பரம் பிடிச்சிக்கிட்டான் பிடிச்சி அவன் பேசான் நீங்க எப்படி மூணு வருஷம் செஞ்ச தொழிலாளி இப்படி திடீர்னு நிறுத்தி போட்டீங்க வேண்டான்னு சொன்னீங்க அவங்க கொஞ்சம் பேசங்காட்டிக்கு இல்லைங்க வந்து நாங்கள் சேர்த்திக்கிறோம் அப்படின்னு போட்டு அவங்களோட அதிகம் பதில் சொல்லி என்ன போட்டாங்க இன்னொரு ரெண்டு வாரம் கழிச்சு சேர்த்துறோம் ஒரு வாரம் கழிச்சு சேர்த்துறோம்னு தகவல் சொல்லி காட்டிட்டாங்க
அப்படின்ட்டு மறந்து விட்டுட்டோம்.
அப்புறம் மைக்காது கம்மன் அப்புறம் மைக்காது என்ன ஆகி போச்சுன்னா சேரின்னு போட்டு அப்புறம் இவங்க அக்கா வீட்டுக்காரரு வந்தாரு. அவர் அந்த பக்கத்தாலே கவிதா ஹாஸ்பிட்டல் அவர் கட்டிட்டு அவரு
மேசன.
அப்புறம் அவர் என்ன பண்ணி போட்டாரு வந்து சரி நான் பேசுறேன் அப்படின்ட்டு நம்ம ஏஜி வெங்கடாசலம் இருக்க பிள்ளைகளும் இந்த இப்ப வேட்பாளர்
திமுக
அஞ்சூர்ல. அப்புறம் அவருக்கு பிஏவுக்கு இவருக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கு நல்லா பழக்க வழக்கம். அப்புறம் அவரு வந்து அவங்க சம்சாரத்தை ஆதரச ஐடியில் வந்து டீச்சர்ஸை கொண்டு சேர்த்திருக்காப்புல. அப்புறம் ஏன் உள்ளூர்காரன் நான் உள்ளூர்காரன் அவங்க கம்பி வச்சுட்டு நம்ம உள்ளூர்காரனுக்கு வந்து வேலை கொடுக்காம இப்படி இழுத்தடிச்சிட்டு இருக்கிறானா நான் பேசுறேன் அப்படின்னு போட்டு என்ன ஆச்சுன்னா அந்த ஆளோட பையன் வந்து ஈஸ்வரன் ஒரு பையன். அப்புறம் அவன் வந்து நான் வந்து பேசுறேன் வாங்க அப்படின்னு மையா தேவி கூட்டிட்டு போய் அவன் போய்
பேசுவான்.
அவரை பேசங்காட்டி அவன்கிட்ட இல்லைங்க இங்கிருந்து இந்த பொண்ணு நிறைய ஆள் அங்கே அந்த கம்பெனிக்கு கூட்டிகிட்டு போயிடுச்சு, இந்த பொண்ணு சம்பளம் கேட்குது, டீ டைம் கேட்குது, எதாவது கேட்குது, நிர்வாகம் வந்து அதுக்கு ஒத்துழைச்சா தானே கொடுக்க முடியும், அது இல்லை நாங்கள் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்ட்டு சரிங்க நாங்கள் பார்க்குறோங்க ஒரு பத்து நாள் எப்படியாவது எடுத்துக்கிறோங்க அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லி தாக்கி விட்டாங்க. அப்புறம் என்ன இப்ப அண்ணன் வரைக்கும் நான் போக வேலைக்கு தோணும் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. நான் வந்து என் பாட்டு நான் வேலைக்கு போயிட்டு சரி என்னதான் நடக்கும் பாக்கலாம் என்ன பண்ணுவானுங்க அப்படின்னு போட்டு நீ கண்டுக்கல. அப்புறம் மக்கியாவது ஒரு பத்து நாள் கழிச்சு சொல்றேன்னு போட்டு ஒரு பத்து நாள் கழிச்சு அப்புறம் மக்கியாவது எந்த ஒரு தகவலும் இல்லை. அப்புறம் சரி அப்புறம் கடைசியா தான் நான் போனேன். அப்புறம் நான் தான் போய் அப்புறம் ஹெச்ஆர் இருக்கிற ஹெச்ஆர்ட்ட பேசினேன், ஏன் சார் ஒரு தொழிலாளி ஒரு நிர்வாகம் இருக்குன்னு சொன்னால் ஒரு தொழிலாளி கூலி நாளைக்கு கேட்குறேன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது எச்சு கம்மியாக இருக்குதுன்னு சொன்னால் சரிம்மா பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு தொழிலாளி வந்து பொழுதுனிக்கி வந்து வேலை கேட்டு அவங்களும் இவங்களும் கூப்பிட்டு வந்து கேட்டுட்டு நல்லா தான் இருக்குங்க. வந்து பாமக இது என்ன பாமக காரம் பேசி திமுக காரம் பேசி கடைசியில் கம்யூனிஸ்ட்காரன் வந்து பேச வேண்டியது என்ன இருக்குது அப்படிங்காட்டிக்கு அதனால இல்லைங்க வந்து தேவி எச்சாவுக்கு சொல்லிட்டாப்பிள்ளைங்க நீ எச்சாவ எதாக இருந்தாலும் எச்சாவை தான் முடிவு பண்ண வேணாம் நாங்கள் முடிவு பண்ணுறது அதனால அதாவது வந்து பிரச்சனை ஹெச்ஓவுக்கு போயிருச்சு நாமிக்கு தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் சரி ஹெச்ஓவுக்கு நாங்கள் பூபாலன் ஒருத்தர் இருக்கிறாரு. அப்புறம் அவருடைய ரெண்டு டைம் வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு பேசினாப்புல நம்ம போன் பண்ணால் அவனுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுல. அப்புறம் சரிங்க நான் சொல்றேங்க இது நான் சொல்ல வேணுங்கிறது இல்லைங்க உங்க ஊர்ல தானே கம்பெனி இருக்குது நீங்க தானே போய் கேட்டுக்கோங்க நாங்களும் போய் கேட்டால் கேட்டாங்க ஹெச்ஓவை பாருங்க ஹெச்ஓவை பாருங்க உங்களை தான் கை காட்டுறாங்க அப்படின்னா சரிங்க சொல்றேங்க அப்படின்னாங்க. மக்கியாவது வந்து இவனுக்கு எதுவுமே வந்து ரெஸ்பான்ஸே கொடுக்கல. அப்புறம் தான் பார்த்து போட்டு சரி என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்புறம் தறிக்கார சம்மாசம் இந்த கொரோனாவுக்கு முன்னால வந்து மாநாடு நடத்துறது அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். சிஐ தொழிற்சங்க சார் தான் அப்புறம் சுப்பு வந்தார் அப்புறம் சுப்பு தான் என்ன மாதிரி சம்மாசம் போவார் அப்படின்னு சரி உடனே தொடர பார்க்கலாம் அப்படின்னு போட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு இந்த மனு வந்து நம்ம கம்பெனிக்கு நம்ம சட்ட ரீதியாக என்னென்ன இருக்குதோ அதை வந்து நம்ம அடிப்படையில் நம்ம கொடுத்தோம். கொடுத்த ஒரு 15 நாளைக்குள்ளே இங்கே கூப்பிட்டு பேசியிருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை இங்கே சால்வ் ஆகிருந்துருக்கும். அப்புறம் இவனுக்கு எதுவுமே கூப்பிடல பேசலை. அப்புறம் தான் மக்கியாவது சரின்ட்டு லேபர் ஆஃபீஸுக்கு நாங்கள் மனு மனு அனுப்பிச்சோம். அப்புறம் அனுப்பு காட்டி அப்புறம் லேபர் ஆஃபீஸில் வந்து நம்மளுக்கு ஒரு மனுவும் அங்கே அவங்க கம்பெனிக்கு ஒரு மனுவும் அனுப்பிச்சு விட்டாங்க இத்தனை தேதி நீங்கள் வாங்க அப்படின்னு. அதுலேருந்து ஃபஸ்ட்டு அவங்க அவர் ஃபஸ்ட்டு ஒரு டெமா கொடுத்தாரு யார் லேபர் ஆஃபீஸில் வந்து. இப்போ நான் இன்னைக்கு வாய்தாவோட நான் மக்கிய நாள் நாளைக்கு லெட்டர் வந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி இதுதான் ஃபஸ்ட்டு அவர் கொடுத்த இது லெட்டர்னு
வச்சுங்களேன்.
அப்புறம் மக்கியாத அப்புறம் போன பேச்சு வார்த்தைக்கு அப்புறம் என்ன கேட்டாங்க இந்த மாதிரிங்க அப்படின்னா இல்லைங்க இந்த அந்த பொண்ணு அங்கே இப்போ அந்த கம்பெனிக்கு போயிடுச்சு இந்த கம்பெனிக்கு போயிடுச்சு நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னா அப்புறம் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் கேட்டோம் வேலையாக தான் வேணும் அப்படின்னு கேட்டோம். அப்புறம் அவர் வந்துட்டு சரிங்கம்மா வந்து அவங்க வேலை கொடுக்க தயார் இல்லைங்கிறாங்க அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அப்புறம் வந்து சரி சரி வேலையே கொடுக்கல சரி அந்த பொண்ணுக்குண்டான செட்டில்மெண்ட் நீங்கள் கொடுத்துருங்க அப்படிங்காட்டி எனக்கு ரெண்டு மணி போட்டானுங்கன்னா செட்டில்மெண்ட் கணக்கு வாரத்தை மாதத்துக்கு 25 நாள் 24 நாள் பண்ணி தான் ஸ்டேட்மெண்ட் போட்டு கொண்டு வந்துட்டாங்க. அவரை கொண்டு வந்துட்டு அப்புறம் அவர் லேபர் ஆஃபீஸில் இருந்தார் என்ன சார் வந்து மாத சம்பளம் அப்படிங்கிறீங்க அப்போ லீவு சம்பளம் எல்லாம் இல்லையா அப்படிங்கிற அதனால் நாங்கள் கொடுக்குறது இல்லைங்க நாங்கள் வந்து என்றைக்கு வேலை செய்கிறாலும் அந்த கூலி மட்டும் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு. அப்புறம் கூலி கொடுக்குறங்கிறீங்க அப்புறம் எப்படி மாத சம்பளம் நீங்கள் சொல்கிறீங்க இது முறையாகாத அப்படிங்காட்டிக்கு அவரு லேபர் ஆபீசர் கேக்குற கம்பெனி
நிர்வாகத்துக்கு
வந்து 26 நாளைக்கு 24 நாளைக்கு மட்டும்தான் அந்த சம்பளம் போட்டு வந்துட்டாங்க அது 307 ரூபாய். அவர் என்னன்னா நீங்க சம்பளம் அப்படின்னு சொன்னா லீவு சம்பளம் இங்க
ஞாயிற்றுக்கிழமை
மாசத்துல 4 ஞாயிற்றுக்கிழமை வருது இல்லைங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை சேர்த்துல ஒரு வருஷம் போட்டு ஹலோ நான் வந்துடுற வந்துருங்க. அதான் நம்ம தோழர் வந்திருக்கிறாருங்க, இது பேசிட்டு இருக்க வந்துடுறேருங்க. சரிங்க. அப்புறம் வந்து நீங்கள் எப்படி இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க? அது போனோன்னு என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபஸ்ட்டு வாய்தாவிலேயே அங்கேருந்து பெரிய ஒரு மூத்த வழக்கறிஞராக கூப்பிட்டு வந்துட்டாங்க. கூப்பிட்டு வந்துட்டு நாங்களாம் வந்து லேபர் ஆஃபீஸ்க்கெலாம் வந்ததே இல்லை, இது வரைக்கும் 20 வருஷமா ஆச்சுண்ணா கம்பெனிக்கு வந்து, இது வரைக்கும் யாரும் வழக்கு போட்டதில்ல.
யாரும் அவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க.
ஆமாம், கம்பெனிக்கார் வக்கீலோட வந்தாங்க. அப்புறம் லேபர் ஆஃபீஸ் வந்து வக்கீல் வந்தோம்னா, சார் நீங்களே இப்போ தேவையில்லை, நீங்கள் இங்கே தேவையில்லை, அதுக்கு உங்களுக்கு கேஸு கோர்ட்டில் இதாகிச்சுன்னா வேணா இப்போ நீங்கள் அங்கே போய் வாதாடிக்க இங்கே தேவையில்லை. நாங்கள் வந்து சமரசமாக தான் தொழிலாளியும் முதலாளியும் ரெண்டு பேருக்கு வச்சு பேசி சமரசமாக தான் தொழிலாளிக்கு வேலையுமே கம்பெனிக்கு சமரசமாக தான் பண்ணி கொடுக்குறது எங்கள் வேலை. இது வந்து கோர்ட்டில் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு அவர் லேபர் ஆஃபீஸில் அனுப்பிச்சி விட்டார். அப்புறம் அவங்க போயிட்டார். அப்புறம் இவங்க தான் வாய்தா போய் ஒரு 6 வயதாக கூட போனங்கண்ணே. அப்புறம் போய் இவனுக்கு வந்து வேலை கொடுக்கறது இல்லை அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டானுங்க இது வரைக்குமே. அதாவது என்னைக்கு கம்பெனி மேலே ஒரு தாதா தொடுத்துருக்குறாங்க, எதாவது இருந்தாலும் முன்னாள் நின்று கேட்குறாங்க அந்த பொண்ணு. அப்போ வந்து இந்த பொண்ணை உள்ளோட்டுனா இங்கே இருக்கிறதெல்லாம் யூனியன் பண்ணிடுவாங்க அப்படின்னு அவனுக்கு ஒரு பயந்துக்கிட்டானுங்க. அதனால் வந்து இல்லைங்க, நீங்கள் நாங்கள் வந்து செட்டில்மெண்ட் கொடுத்துற வேலையெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு கூட்டால் 6-7 வயதுக்கு நடந்த அப்புறம் 13,500 செட்டில்மெண்ட் அவர் லேபர் ஆஃபீஸ்ட்டு வாங்கி கொடுத்தாரு. 20,000 சேர்த்து 13,500 வாங்கி கொடுத்தாரு. ஆனால் இருந்தாலும் வந்து இன்றைக்கும் போயிட்டுருக்கிற அங்கே இருக்கிற தொழிலாளிகளுக்கு சரியான முறையில் அந்த போனஸை தான் கொடுத்துட்றானுங்க. இப்போ நின்றுட்டாங்கன்னா 1 வருஷம் 1.5 வருஷமெல்லாம் போயிருந்தாங்கன்னா பிஎஃப் நாங்கள் வாங்க முடியாது. அதுக்கு பின்னால்தான் இந்த டீ டைமெல்லாம் மக்கியாவது வந்து பழைய பிடிச்சி கொண்டு வந்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் அந்த இவனுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, கம்பெனி நிர்வாகங்கள் லேபர் ஆஃபீஸ் வந்ததுக்கு பின்னால் தான் சம்பளம் உயர்வு இந்த 307 ரூபாய் எடுத்து இப்போ 350 ரூபா போட்டுருக்காங்க, 360 ரூபா போட்டிருக்காங்க. அப்புறம் அந்த டீ டைமெல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ என்ன அப்படின்னா, இன்னும் வந்து தேவையை எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொன்னால் இன்னும் ஏராளமான சிரமங்கள்லாம் வந்துடும் கம்பெனிக்கு அப்படின்ட்டு எடுக்க மாட்டேங்கிறாங்க. அது என்ன அப்படின்னு அவன் கேட்கணும்னு சொன்னால், நாம் வந்து நின்னாலும் மற்ற தொழிலாளி பாதிக்கக்கூடாது, எல்லா தொழிலாளிக்கும் ஒட்டு மொத்தமாக தான் வந்து தேவை கேட்டாக்கூடாது. இங்கே இருக்கிற தொழிலாளி சட்ட ரீதியாக வந்து போனஸ் வேணும், கூலி உயர்வு வேணும். சட்டப்படியான கூலிங்கிறது இன்றைக்கி 1947 சட்டப்படி வந்து 17,500 ரூபா அன்னைக்கு தொழிற்சங்கம் வாதாடி மத்திய அரசாங்கம் வந்து கொடுத்த வாக்குறுதி அது, இது சட்டமாக இருக்குது, இதையெல்லாம் வந்து அடிப்படையில் தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டோம். அப்போ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயமாகி போச்சு. ஒரு சாதாரண தொழிலாளி நீ கம்பெனிக்கு வழக்கு போட்டு இத்தனை சட்டத்திட்டமெல்லாம் கேட்குறாங்கன்னு சொன்னால் சாதாரணமான விஷயமா அப்படின்ட்டு அது அவங்களுக்கு ரொம்ப விருத்தியாகி போச்சுன்னு. இப்போ அதனால் வந்து எத்தனை ஆள் இருந்தாலும் நீ தேவி அனுப்பி நான் சேர்த்திக்கிற கம்பெனியில, ஆனா ஒண்ணு மட்டும் எடுக்க நாங்க தயாரா இல்ல.
அப்புறம் அந்த பொண்ணை இவங்களை எப்படி தெரியும் ஏது தெரியும் கேட்டிருந்தாங்க, ஏன் அந்த பொண்ணை பிடிச்சி இது பண்றீங்க, எங்க பக்கத்து பொண்ணுதா, அவளுக்கு யாருக்கு அடையாளம் தெரியாது, நான் சேர்த்து விடுறவான்னு கூட்டிட்டு வந்து சேர்த்திக்குங்க அப்படின்னு சேரின்ட்டாங்க. சரின்ட்டு சேர்த்திக்கிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை வச்சா நானும் வேலைக்கு வரதான் இருக்கிறேன், வீட்டில் தானே இருக்கிறேன், நான் வரேன் அப்படின்ட்டு இல்லம்மா உச்சவளு கேட்டுட்டு அதை ஒரு முடிவு பண்ணிட்டு சொல்றோம் அப்படின்ட்டாங்க. சரி எவ்வளோ தூரம் தான் நீங்க புரிய போவீங்களே, இவ்வளோ பட்டு நீங்க திருந்த மாட்டேங்கிறீங்க, நான் வந்துட்டேன். சரி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பார்க்கலாம், நீங்கள் எப்போ கூப்பிட்றீங்களோ கூப்பிடுங்க, நான் வீட்டில் இருக்கிற வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிப்பட்டு வந்தேன். நீங்கள் தான் செட்டில்மெண்ட் வேணும்னு வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் நீங்கள் வேறு மாதிரி பேசாதீங்க, திருப்பி திருப்பி பேசாதீங்க, எனக்கு வேலை தான் வேணும், கடைசி வரைக்கும் போராடுன்னு இன்னமும் அதுதான் எதிர்பார்க்குறேன். ஆனால் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் வாங்கிட்டீங்க வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் தப்பு இல்லையா, நீங்கள் தான் விளைவிக்கணுமா, கோர்ட்டுன்னு வேண்டாம் கேஸுன்னு வேண்டாம்னு சொல்லிட்டீங்க,
போனா வேலை வேணும்னா, அதான் லேபர் ஆபீசர் சொல்லிருக்காரு வேலை வேணும்னா கேஸ் போட்டுருமா அப்படின்னு இருக்காரு. அப்ப அவங்க இந்த மாதிரி
அனுப்பிச்சுடுறாரு. அவர் பேரு முருகேஷ் தாங்க, லேபர் ஆபீஸ்ல நீ சமரசம் சொல்லுமா, உனக்கு வேலை தான் வேணும்னா உடனே சொல்லுமா நாங்க கேஸ் ஃபைல் பண்ணிடுறோம், நீங்க போய் கோர்ட்ல பாத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் இவங்க வந்துட்டு கோர்ட்டுக்கு போனா நல்ல ஒரு கம்பெனியா இருக்குது, ஏன் இப்படி கேவலமா எல்லாத்துக்கும் கேவலமா தானே இருக்கு, இப்படி கம்பெனி இப்படி ஒரு பொண்ணுனால போகுதுன்னு கம்பெனி பேர் கெட்டு போகும், நல்லா யோசனை பண்ணு சார், எனக்கு ஒருத்திக்காக வேலை கொடுத்துட்டு இப்படி யோசிக்கிறீங்கள, நான் கேஸ் கொடுத்தேன்னா அப்புறம் ஏதாவதுன்னா நீங்க அதையும் சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்றதுக்கு, இல்லம்மா அதனாலதான் மன்னிச்சுக்கம்மா நான் வேலை வந்து கொடுக்க முடியாது, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு, கொஞ்ச நாள் ஆகட்டும் பாக்கலாம், இப்போதைக்கு இதை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நானும் இவரே வேலைக்கு எடுத்துட்டு கூட்டிட்டு போயிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு என்ன ஆச்சுங்க சார் பேசுனீங்களான்னு, இல்லைம்மா அதெல்லாம் யோசனை முடிச்சுட்டு சொல்லிருந்தோம், நீங்க கேஸ் கொடுத்துட்டீங்களாமா அப்படின்னு சொன்னாங்க. கேஸ் கொடுத்துட்டாங்கன்னு மட்டும் நீங்க கேட்டுட்டீங்க, என் தரப்புல என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்களா? கேட்கல. அப்போ கம்பெனிக்கு இதாக இருக்காடி கம்பெனி தான் தப்பிக்கணும், கொடுக்குறீங்க எப்படியோ போனான்னு தானே ஒரு பட்சமா பேசுறீங்க, என்ன ஏதுன்னு தீர விசாரிச்சுட்டு ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நான் வந்துட்டேன்.
டேட் ஆஃப் பர்த் ஒரு ஸ்லிப்பில் ஒரு மாதிரி இருக்குது, ஒரு ஸ்லிப்பில் ஒரு மாதிரி இருக்குது, 15/10 ஒன்று இருக்குது, ஒரு இதில் 15/9 இருக்குது.
பிஎஃப்லாம் வாங்கிட்டீங்களா?
எழுதியிருக்கிறாங்களா? இல்லை ஒன்றும் வாங்கல.
இன்னும் ஒரு 13,000 பெண்டிங் அதை பிடிச்சி வச்சுட்டாங்க கண்ணு. அப்புறம் அது பிடிச்சி வச்சு இப்போ ஒரு 3-4 மாதம் ஆட்டு இருக்கு. அப்புறம் மையதானிக்கு போய் எழுதி கொடுத்து ஒரு 10 பாங்கன்னு வந்துடும் அப்படின்ட்டு
இருக்கிறாங்க.
ஓட்டிலாம் பாக்குறது இல்லைங்களாக்கா? ஓவர் டைம்ல பாக்குறது 8 மணி நேரம் தான் பாப்பீங்களா? நீங்க இருந்தப்ப
பீஸ் அர்ஜென்ட் தான் வைப்பாங்க பாப்பா. அதெல்லாம் பாப்பா எதா இருந்தாலும் கேப்பமா, அது அவங்களுக்கு பிடிக்கல.
ஆனா ஏதோ ஓட்டி பார்த்த மாதிரி எந்த பே ஸ்லிப்லயும் இல்ல. அது
ஓட்டி கணக்கு காட்ட மாட்டாங்க.
என்ன பையர் இருக்காங்க?
என்ன மாதிரி துணி தைப்பீங்க? மதர் கேரு, கேபி, இல்ல அது காமிங்க,
அதனாலதான்
கிடையாது.
இந்த மாதிரி
என்னதுப்பா
அவருக்கு
ரொம்ப சிரமமே. 150 எல்லாம் அப்படியே இன்னும்
போறாங்க. அதெல்லாம் குடுத்துட்டு இருந்தோம், நான் போகவே குடுத்துட்டு இருந்தேன். இப்ப அதிகமா கேக்குறாங்க அப்படின்னு வேலை செய்ய சொல்றாங்க.
அப்ப ஏதாவது வேலை பாத்துருக்கீங்களா கம்பெனியில? இங்க வந்துதான் கம்பெனி, இதான் ஃபர்ஸ்ட். இதுக்கு முன்னாடி எங்கேயுமே போனது? இதுக்கு முன்னாடி என்ன
வேலை பாத்துட்டு இருந்தீங்க?
தறி போடுவீங்க. இதெல்லாம் எங்க யாருக்கு தச்சு கொடுப்பீங்க? எங்க
வாங்கிட்டு
எங்க இருந்து வருவாங்க? அவங்களே வந்து துணி எல்லாம் கொடுத்துட்டு போயிருவாங்க.
துணி எல்லாம் நாங்க வேலை போட்டு வாங்குவோம்னு.
ஓகே,
போட்டு கொடுத்தா அவங்க ஒரு ரேட் நமக்கு போட்டு கொடுத்துருவாங்க. நாங்க துணி எல்லாம் வாங்கி நெசன்னு ஒரு மேட் வந்து
நீ இந்த இதுக்கு 5 ரூபாய் எல்லாம் நான் காசு போட்டு வாங்கிடுவோம்.
துணி
பீஸ் மட்டும் வந்து எடுத்துட்டு போயிருவாங்க.
ஓ, நம்ம நூல் எல்லாம் நம்ம தான் போடணும். நூலு அந்த வேஸ்ட் துணி இதெல்லாம் நம்ம போடணும். ஆனா அதுக்கு 15 ரூபாய் தான் கொடுக்கறாங்க. எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு மேட் தைக்க?
இது வந்து ஒரு மேட் போடுறதுக்கு இப்ப நல்லா போட்டா ஒரு 30-35 நிமிஷம் ஆகுங்க. வீடியோ போட்டா ஒரு 20 நிமிஷம் மேட் போடுவாங்க.
இந்த மெஷின் வந்து மேட் மட்டும் தான் போட முடியுங்களா?
ஆமா, இது மேட் மட்டும் போட முடியும். வேற எதுவும்
போட இல்ல. குட்டிஸ் கேடா பேண்ட் டாப் ஜட்டி இந்த அப்புறம் இந்த தொப்பி எல்லாம் கூட தயாரிச்சோம். முக்காவாசி
உங்களோட நீங்க வந்து எஸ்பிக்கு போனப்போ உங்களோட ஒரு 4-5 பேர் வந்திருந்தாங்கல்ல?
4-5 பேர் இல்லம்மா, ஒரே
ஒரே ஒரு பொண்ணு
தான். ஒரு பொண்ணு தானா? அவங்களுக்கு வேலை இருக்கா அங்க?
அங்க தேச்சிட்டு இருக்கா?
எங்க?
அங்க
எஸ்பிக்கு போறாங்க. இங்க திரும்ப அவங்க வரவே இல்ல. அங்க நீங்க அங்க போகல?
நான் போகலம்மா, எனக்கு கொஞ்சம் உடனே சரியில்லை.
ரொம்ப தூரமா இங்க இருந்து?
நல்லாதான்
இருந்தது. ஒழுங்கா நடத்துவாங்களா வேலை பாக்குறவங்கள? இல்ல மோசமா பேசுறது அந்த மாதிரி?
மோசமா பேச மாட்டாங்க, சொல்ற அவரை அடிச்சு கவுண்டிங் போடுவாங்க.
எத்தனை பேர் வேலை பார்த்தாங்க அந்த கம்பெனில?
அந்த கம்பெனி அப்ப கம்மியா தான் பார்த்தாங்க. இப்ப வேணா எப்படி பாத்தீங்கன்னா ஒரு 300-400 பேர் செய்றாங்க.
அப்ப
அப்ப கம்மியா தான், ஒரு 200 பேர். ஒன்னாவது மாசத்துல கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காட்டினாங்க. அதுக்கு முன்னாடி 4.5 மாசம் எந்த கணக்கும் கிடையாது. போக வேண்டியது
2017 தான் போட்டுக்கிறாங்க.
2016 கம்பெனி ஓபன் ஆயிடுச்சு. நான் போய் சேர்ந்தது கூட 2016 டிசம்பர் மாசம் 22 போய் சேர்ந்தேன். அப்புறம் 2017 4வது மாசத்துல கணக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 4.5 மாசத்து கணக்கு எனக்கு வரவே இல்லை.
என்ன
அவங்க என்ன கணக்கு கொடுத்தாங்க அதுல இருந்தா நம்ம சொல்ல முடியும். அவனுக்கு இந்த நாலாவது மாசம் தான் ஸ்டார்டிங் ஆச்சு அப்படின்னு கணக்கு கொடுக்குறாங்க. அதுவும் கணக்கு கொடுக்குறாங்க. கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு நாலஞ்சு மாசமா அவனுக்கு வந்து எல்லாம் ரன்னிங் பண்ணி அதெல்லாம் அதுக்கான பிரச்சனை இதெல்லாம் டாக்குமெண்ட் தயார் பண்ணி அப்புறம் அரசாங்கத்துக்கு சில இதெல்லாம் வாங்கணும் இல்ல.
உங்களுக்கு அங்க வேலைக்கு சேர்ந்ததுக்கு லெட்டர் ஏதாவது கொடுத்தாங்களாக்கா? அப்பாயின்மெண்ட் லெட்டர் அந்த மாதிரி வேலையில சேர்ந்ததுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர்னு சொல்லுவாங்க,
அதெல்லாம் கொடுக்கல.
ஆர்டர் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கொடுக்கல.
யாருக்குமே கொடுக்கல.
இன்னும் கொடுக்கறதுல
கிடையாது.
உங்களுக்கு பிஎஃப் மட்டும் தான் பிடிச்சாங்களா?
ஆமாங்க, வேற எதுவும் பிடிக்கல.
பிஎஃப் மட்டும் இஎஸ் எல்லாம் இல்ல. இதுல ஒரு மருத்துவமனைக்கு தங்க வேண்டிய டாக்டர் இருக்காரு, அதுக்காக உடம்பு சரியில்லைன்னா அந்த டாக்டர் கூட்டிட்டு போய் காட்டுவாங்க.
அதாவது கம்பெனில இருக்கும் போது உடம்பு சரியில்லனா
கேட்டுட்டு வெளிய வந்து யாருக்கு என்ன நடந்தாலும் கம்பெனி போறது.
அதுக்கு
அந்த குழந்தைகள் பாதுகாக்கிற
குழந்தைகள் கம்பெனிக்குள்ள குடிதே வரக்கூடாது.
அங்க பெண்கள் ஜாஸ்தி வேலை பாக்குறமா ஆண்கள் பெண்கள் தான்? அந்த இப்ப முன்ன இப்ப நீங்க வேலை பார்த்தப்ப 200 பேர் இருந்தாங்கல்ல, அந்த 200ல எத்தனை பேர் ஆண்கள் இருப்பாங்க? சும்மா ஒரு குத்து மதிப்பா
200 பேர்ல பாத்தீங்க ஒரு 10 பேர் தான்
ஆண்கள் இருப்பாங்க.
எல்லாமே பேசுறாங்க.
எத்தனை லைன்?
லைன் 4 லைன். ஒரு இதுக்கு
ஒரு ஃப்ளோருக்கு 4 லைன்.
ஒரு ஃப்ளோருக்கு
அதே மாதிரி 3 இது.
இப்ப 3 ஃப்ளோர் ஃபுல் ஆயிருச்சு.
12 லைன் ஓடுது.
ஒரு லைனுக்கு எத்தனை பேர்?
ஒரு லைனுக்கு குறைஞ்சது ஒரு 23 பேர், 24 பேர்.
ஆனா ஏசை கிடையாது, யாருக்குமே பிடிக்கிறது இல்ல.
மேபி குரூப் இன்சூரன்ஸ் இருக்கலாம்
கேட்டுக்கலாம்.
ஏசை வந்து எல்லா ஏரியாவுக்கு அப்ளை ஆகும்
கிடையாது. தெரியும் தெரியும். இது பிஎஃப் எடுத்தீங்களா ஒரு தடவையாவது? எவ்வளவு எடுத்தீங்க?
31000 எடுத்துட்டோம்.
அது கேஸ்க்கு முன்னாடியா கேஸ்க்கு அப்புறமா?
அது பின்னாடி தான்.
கேஸ் முடிஞ்சதுக்கு
கேஸ்க்கு அப்புறம்தான். அதே மொத்தம் எடுக்காம பாதி எடுத்தீங்க.
அவங்க அப்படி தான் அனுப்புறாங்க. அனுப்பிச்சதே அவ்வளவுதான். ரெண்டு பிட்டாவது அனுப்புவாங்களா? ஒரு பிட்டு வாங்கிட்டு ஒரு பிட்டு வரல.
இது என்ன கணக்கு?
மொத்தமா அனுப்ப மாட்டாங்களா?
அது என்ன கணக்கு?
போறதுனால
இப்போ இந்த கம்பெனில இருந்து நின்னுட்டோம், 3 மாசம் ஆகல, வேற கம்பெனிக்கு வேலைக்கு போயாச்சு, சரியா? அந்த கம்பெனிலே வந்து பிஎஃப் அதே அக்கவுண்ட்ல வந்து போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அந்த பென்ஷன் பணத்தை எடுக்க முடியுமா?
ஆனா இவங்க போடாம இருக்கணும். இவங்க கம்பெனி விட்டு 3 மாசம் ஆகணும்னு அவசியம் கிடையாது.
அதாவது அதுல போடாம
இவங்க போடாம இருக்கணும்.
புது கம்பெனில இருக்கிற
புது கம்பெனில இருக்கிறவங்க போடலாம். இவங்க போடாம இருக்கணும். இவங்க வேணும்னே நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்காக போட்டாங்கன்னா நம்ம எடுக்க முடியாது.
யாரு
இவங்க? ஏற்கனவே செஞ்ச இடத்துல
அந்த கம்பெனி
அதெல்லாம் போடுவாங்கன்றியா? அப்படி
ஆமா, அப்படியே நம்மள டிஸ்டர்ப் பண்ணனும்னா எப்படி வேணா டிஸ்டர்ப்
பண்ணுவாங்க.
வேலைக்கே போலினா கூட சம்பளம் போடுவாங்க. உன்னை நம்மள டிஸ்டர்ப் சம்பளம் இல்ல பிஎஃப்.
ஏன்னா
12% தானே போட்டாங்கன்னா நம்மளால சிக்கல் வந்துடும். எப்படி நீ ரெண்டு பக்கம் பிஎஃப் வாங்கலா? பிஎஃப் ஆபீஸ்ல கேப்பாங்களா? கேட்க மாட்டாங்க.
அது போல எனக்கு ஒரு டவுட், இவங்க வந்து கூலியா தானே தராங்க? அப்போ மாசம் மாசம் அந்த கூலிக்கு தகுந்தாப்புல பெர்சன்டேஜ் பிடிப்பாங்களா, இல்ல இதுதான் மாசம் மாசம் இந்த அமௌண்ட்னு பிடிப்பாங்களா?
கூலிக்கு தகுந்த மாதிரி தான். இப்போ நீங்க 4 நாள் லீவ் போட்டீங்கன்னா 4 நாள் கிடையாது.
ஆ அதுதான் கேக்குற.
எத்தனை நாள் போறமா அத்தனை நாளுக்கு தகுந்த மாதிரி.
அதே மாதிரி ஒரிஜினல் கூலி அளவு பிடிக்க மாட்டாங்க. ஒரு ஷிஃப்ட் காஸ்ட் தான் பிடிப்பாங்க.
40 ரூபாய் பிடிப்பாங்க. மேக்ஸிமம் 40
ரூபாய் ஒரு நாளைக்கு.
அதான் 12%
வாங்க. 300 ரூபாய் சம்பளம் வாங்குனா 40 ரூபாய் பிடிச்சுப்பாங்க. 300 ரூபாய்க்கு கீழ இறங்க கம்மியா வாங்குனா 24 ரூபாய் பிடிக்கிறாங்க.
அந்த ஓவர் ஷூட் புடிக்கிறதுல காசு புடிக்கிறதுல
அதுக்காக
ஓடி எல்லாம் பாக்குறோம்ல அதுல பிடிக்க மாட்டாங்க. அது அப்படியே பாக்குறோம்.
அந்த ஓடி
வந்து சம்பளம் சேர்த்து பண்ணுங்க. இதுல வந்து ஓடி இல்லாம உங்களுக்கு வந்து 5,833 ரூபாய் அப்படினு இருக்கு மொத்தம். கீழ வந்து அதுல ஏதோ பிடிச்சிட்டு போய் 5,170 ரூபாய் இருக்கு. இப்ப இதுல ஓட்டி சம்பளம் சேர்த்து 6,000 ரூபாய் அந்த மாதிரி போட்டுருவாங்களா? ஆனா இதுல 5,170 ரூபாய் கட்டுவாங்க. ஆனா கணக்குல வந்துரும் 6,000 ரூபாய். அது எப்படி பேங்க் எல்லாம் மெயின்டெய்ன் பண்ணுவாங்க அப்படின்னா? ஆடிட்டுக்கு எல்லாம்
தனியா ஃபைல் வச்சிருப்பாங்க. எப்பவுமே இந்த கம்பெனி எல்லாம் வந்து ரெண்டு கம்ப்யூட்டர் வச்சிருப்பாங்க, ரெண்டு ஃபைல் மெயின்டைன் பண்ணுவாங்க. இவங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, ஆனா எல்லாத்துடைய அப்பாயின்மெண்ட் காப்பி டூப்ளிகேட் காப்பின்னு சொல்லிட்டு ஃபைல் வச்சிருப்பாங்க. நீ போனோன்னு இவங்களோட ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தோம்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இது அது இதுன்னு வச்சிருப்பாங்க.
ஆனா எது பேப்பர் காசு செலவாயிருமா?
ஆமா, பேப்பர் காசு செலவாகும். ஏதாவது பிரச்சனைனா நாம இந்த மாதிரி எல்லாம் போவோம்.
அவங்களுக்கு எவிடன்ஸ் வேணும் இல்ல, அவங்க தயார் பண்ணிக்கலாம்.
நம்ம கிட்ட கூட நம்ம
போயிரும், நமக்கு எவிடன்ஸ் ஆயிடும்.
வேற ஏதோ ஒரு நம்பர் அந்த
கிடையாது.
எனக்கு தெரிஞ்சு இது ஏதோ ஸ்லாஷ் எல்லாம் வருதுமா உடல.
அத கம்ப்யூட்டர் சென்டர்ல நான் போய் போட் பார்த்தோம், எந்த இதுமே இல்ல.
வேற ஏதோ நம்பர்.
நான் பர்சனலா போய் கேட்டா மட்டும்
என்னத அத சொல்றேன்ப்பா, இந்த பிஎஃப்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறதுக்கான அந்த சீரியல் நம்பர் இருக்குல்ல அது மாதிரி தான் இது இருக்கு. சரியா, இத்தனாவது ஆளு இந்த பிரான்ச்ல அப்படினு சொல்லி இருக்கு. அவங்களோட அக்கவுண்ட் நம்பர் கிடையாது இது. நாங்க இந்த திண்டுக்கல் ஆடிட் போயிருந்தோம்ல, அதுக்கு நாங்க பாயிண்ட் சொல்றப்ப முழப்புறாங்க, ஏன் நீங்க பே ஸ்லிப்லயே ஐடி கார்டுலயே ஏன் நம்பர் போடுறதுக்கு என்னன்னு கேட்டா மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்களாம். வெளியில போயிரும். அதான் நமக்கு நம்ம பிரச்சனை பண்ணுவோம்ன்றதுனால ஏதாவதுனா நம்ம தெளிவா கேட்கணும்.
மூணு வருஷமா அவங்க நம்பர் கேட்டு கேட்டு சலிச்சு கொடுக்க மாட்டேங்கிட்டாங்களே.
எனக்கே கொடுக்க மாட்டேங்கிட்டாங்க. எவ்வளவுதான் சேர்ந்து இருக்கிற ஒரு ஆசைக்காக சொல்லுங்க அப்படின்னா நீ இப்ப அதை பார்த்து என்ன பண்ண போற, அதெல்லாம் கேட்கவே கூடாது அப்படின்றாங்க.
உங்க பிஎஃப் நம்பர் எங்கீங்க இப்போ? பிஎஃப் நம்பர்
பிஎஃப்
நம்பர் அந்த இதுல பாருங்க, நாம இங்க போய் எழுதி கொடுக்க முடியாது.
அவர் இங்க ஆபீஸ்ல இருக்கிறாருங்களாமா முருகேசன்?
ஆபீஸ்ல
சரி,
இந்த இதுல பிஎஃப் வந்து 659 பிடிச்சிருக்குது அப்படின்னு போட்டுக்கிறாங்க. டிடக்ஷன் பிஎஃப் வந்து 659 ரூபா பிடிச்சிருக்கோம்.
659 எத்தனை நாளைக்கு? ஒரு மாசத்துல
19 நாளைக்கு.
19 நாளைக்கு
இவங்க அன்னைக்கு அத 19 நாளைக்கு தான் வேலைக்கு போயிருக்காங்க. அந்த மாசத்துல
760 வருது. 759
450
₹307
அதுவுமே வந்து ஹெச்ஆர்ஏ போட்டிருக்காங்க. ஹெச்ஆர்ஏ அது வரைக்கும் போடல. 283 ஹோம் ரெண்ட் அலவன்ஸ் எதுவுமே குடுக்கல. அதுக்கப்புறமா ஏத்துனதுலதான் ஹெச்ஆர்ஏ வந்து 342 போட்டிருக்காங்க மாசத்துக்கு. மாசத்துக்கு
இப்ப இந்த பில் கோடு வருது இல்ல, பில் கோடு
கோடு எங்க இருக்கு?
பில்லு, இந்த பில்லு நாலு தொழிலாளர் சட்டங்களை திருத்துறாங்கல்ல, ஹெச்ஆர்ஏவோ போனஸோ
டிஏ எதுவுமே கிடையாது. அது போல யூனியன்லாம் வந்து 109 பேர் வந்து யூனியன் சார்ல எங்களுக்கு யூனியன் சொல்றது வேணாம்னா யூனியன் கேன்சல் ஆயிரும். எந்த ஒரு ஸ்ட்ரைக்குமே ரிசால்வ் ஆயிரும். இப்ப வரதுல
இதுல இல்ல பிஎஃப் நம்பர்.
அது இல்ல கண்ணு பிஎஃப் நம்பர் எனக்கு கொடுக்கல கண்ணு.
அப்ப யாருக்குமே குடுக்கறது இல்லன்னு அர்த்தம்.
இப்ப இன்னைக்கு வேலை செய்யற பிள்ளைகிட்ட போய் நீங்க போய் அந்த
கம்பெனிக்கு போகாட்டி
ஒரு தொழிலாளி கிட்ட போய் ஒரு பிஎஃப் வாங்க வாங்க முடியாது.
வாங்க முடியாது. நாம போய் கேட்டா தான் கொடுப்பாங்க.
போய் கேட்டாலும் அங்க டூப்ளிகேட் பிஎஃப் தான் குடுக்கறாங்க. ஒரிஜினல் கொடுக்க
மாட்டாங்க. நீங்க எப்படி போத காசு எடுத்தீங்க? அவங்க கம்பெனில போய் தான் வாங்குனீங்களா?
என்ன வேலையும் கொடுக்க மாட்டேங்கிறேன். அப்புறம் அப்பதான் இவனுக்கு வந்து உண்மையான அந்த கம்பெனி கொடுத்து அதுல இருந்து அப்புறம் அவங்க இது பண்ணி விட்டாங்க. அந்த பிஎஃப்
கம்பெனி கொடுத்தாச்சு.
சரி, காசு இப்ப யார்கிட்ட வாங்குனீங்க? 13,000 இதுக்கு பேங்க்ல இருந்து எப்படி எடுத்தீங்க?
13,000 திரும்ப வேலைக்கு வருவாங்க அப்படின்னு. அது வந்து இல்லைங்க மேல வேலைக்கு இங்க வரமாட்டாங்க அப்படின்றதுக்கு பின்னால அவங்க லைன் பண்ணாதான் அவங்க இந்த பிஎஃப் பெண்டிங் கொடுப்பாங்க. ஒரு வகையில அங்க போய் சொல்ல காட்டியே
முடியறதுக்கு
3 மாசம் ஆயிடுச்சு. இல்ல இல்ல அதுலயே போட்டு 3 மாசம் ஆயிடுச்சு. அந்த கடைசியா
இப்ப வந்து எத்தனை நாளைக்கு ஒரு தடவை அங்க கூப்பிட்டாங்க உங்களை?
15 நாளைக்கு ஒருக்க வாய்தா போடுவாங்க.
வாய்தா போட்டாங்க 15 நாளைக்கு ஒருக்க. அந்த தேதி எல்லாம் ஞாபகம் இருக்கா? வாய்தா போன தேதி
அதெல்லாம் வாய்தா கொடுத்ததுதான். ஒரு 2 இது
என்ன வாய்தா என்ன காரணத்துக்காக கேட்டாங்க?
ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் லேபர் ஆபீஸ் பேசுவாரு இல்ல ஒரு மணி நேரம் எடுத்துக்குவாரு. அதுக்கு மேல வந்து மத்த கேஸ் நான் பாக்க விடமா நீங்க வேலை கொடுக்குறீங்களா? அப்புறம் அவங்க வந்து இல்லையா என்ன மக்கள் வாய்தா வாய்தான் வாய்தா வாங்கிக்குவாங்க.
வாய்தாவே வாங்கிட்டு இருந்தாங்க
ஒரு 6
ஆனா எல்லா வாய்தாக்கும் வந்தாங்களா?
வந்தாங்க. அதெல்லாம் அடிச்சு புடிச்சு ஓடியாந்துறாங்க.
யார் வந்தா?
ஹெச்ஆர்
இங்க இருக்கிற ஹெச்ஆரா இல்ல அங்க இருந்து ஹெட் ஆபீஸ்ல
இருந்து இருக்கிற ஹெச்ஆர்?
அங்க இருக்கிற ஹெச்ஆர் 2 டைம் வந்தார். ஃபர்ஸ்ட் டைமும் கடைசியாவும்.
அதாவது இந்த ஹெச்ஆர் என்னன்றாருனா எதுவுமே எனக்கு தெரியாதுங்க அப்படின்ட்டாரு. அவர் லேபர் ஆபீஸ் பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்ன சார், நீங்க ஒரு கம்பெனியினுடைய ஹெச்ஆர், நீங்க தான் அந்த கம்பெனிக்கு முழு பொறுப்பு, நீங்க ஹெச்ஆர் கை காட்டுறீங்க. அப்ப வந்து ஹெச்ஓ பதில் சொல்லுதா? நீங்க பதில் சொல்லு. அப்ப நீங்க லேபர், நீங்க வந்து ஹெச்ஆர் இருக்கணுங்கிற அவசியமே இல்லையா அந்த கம்பெனில? எதுவா இருந்தாலும் ஹெச்ஆர் கை காட்டினா அவர் வந்து பூபாலம் வந்து எல்லாம் பதில் சொல்ற மாதிரி நீங்க எதுக்கு அங்க ஹெச்ஆரா இருக்கீங்க?
சும்மா பேருக்கு டம்மி.
நீங்க அப்ப சும்மா நீங்க டம்மியா இருக்கிறீங்களா அப்படின்னு கடைசி ஒரு டைம் பேசி மாட்டோம் லேபர்
ஆபீஸ்
உங்களுக்கு இந்த பவர் அதிகாரம் நீங்க வராதிங்க அப்படின்ட்டு. நீங்க இந்த கம்பெனி சார்பா நீங்க வராதிங்க, ஹெச்ஓட தான் அனுப்புங்க, நாங்க ஹெச்ஓடையும் பேசிக்கிறோம் அப்படின்ட்டு. இந்த ஆள் சும்மா வந்துட்டு போயிட்டு தான் நான் தவறேன். ஆனா வந்து எல்லா அதிகாரம் ஒன்று இருக்குது, ஆனா காட்டுல எல்லாமே ஹெச்ஓ பாத்துருக்கு. ஹெச்ஓ பாத்துருக்கீங்க
நீதிமன்றத்துக்கு அப்புறம் வேணுமையாங்க நீதிமன்றத்துல போலின்னு நீங்க எழுத்துப்பூர்வமா கொடுத்துட அப்புறம் எப்படி நீதிமன்றத்துக்கு போல அப்படின்னு நாம வந்து எல்லாத்துக்கும் வேணும்னு கேட்டோம்.
இப்ப அவங்களே ஒண்ணும் பண்ணலையா, அந்த 20 பேர் வந்தாங்கன்னு சொன்னீங்கல்ல சம்பளம் கேக்குறப்ப
அவங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க. வேலை செய்யறாங்க, என்ன மாதிரி சம்பளம் கேட்டு போட்டு நின்னவங்களும் உண்டு. இப்ப எத்தனை பேர் ரெண்டு மாசத்துல மட்டும் நின்னுட்டு போவே மாட்டேனாங்க. அட நான் தான் நிக்கிறேன், நீங்க ஏன் போகாது கிறீங்க, நீங்க போங்க
இன்னொரு விஷயம்
நின்னீங்களா ஜாயின் பண்ணி விட்டுங்க. நானே
இன்னொரு விஷயம்
பரவாயில்ல போங்கடி, நல்ல சம்பளம்.
இந்த மாதிரி மன உளைச்சல காலாகி நாமெல்லாம் ஒரு ஸ்தாபனத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறாங்காட்டி இப்ப வீட்டுக்காரியெல்லாம் நான் வந்து தேத்தி வெளியே கொண்டுட்டு வந்துட்டேன். சொல்றது ஒரு பொண்ணு இதுலயே முழுகி கடைசி சூசைடு பண்ணிடுச்சு. இந்த கம்பெனி நாள்
எப்போ
அது அப்ப அதே வருஷத்துல 2019 இவங்க எல்லாம் வெளியே வந்தோன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணி இவங்களுக்கு பின்னால் நின்று மக்கள் அந்த கம்பெனிக்கு போயிருக்காங்க. அவரை போய் அந்த பொண்ணு அங்க ஒன்னு சோர்ஸ் இப்ப எங்க வீட்டுக்காரி மாதிரி ஒன்னு பிடிக்கிறாங்க. அப்புறம் நின்றுட்டு மக்கள் திரும்ப அந்த பொண்ணுக்கு போய் வேலை கேட்டா நீங்க எல்லாம் வெளியே வேற கம்பெனிக்கு போயிட்டீங்க, அதெல்லாம் எடுக்க முடியாது. அந்த பொண்ணு மன உளைச்சல் ஆகி அந்த பொண்ணு கடைசியில வந்து வீட்டுல சூசைடு. இதெல்லாம் ரொம்ப எவ்வளவு தேவையெல்லாம் ரொம்ப வீக்கா போயிட்டு அப்படினா ரொம்ப இவங்க எல்லாம் வந்து பக்குவமா ஹேண்டில் பண்ண காட்டி நேரம் உசுராட வச்சிருக்கிறாங்க. உண்மையாது ரொம்ப மன உளைச்சலாக ஆளாகி போயிட்டாங்க. அது இந்த கம்பெனில இன்னொரு கம்பெனி கம்பெனியே வேணும், கம்பெனி காசா வீட்டுல இருந்து வேலைக்கு போயிரு அப்படின்னு
ஒரு கம்பெனில இன்னொரு கம்பெனி அதுக்கே அப்படி
சொல்றாங்கல்ல, என்னால இங்க போக முடியல எனக்கு, அதனாலதான் போக பிடிக்கல
சொல்றாங்க. ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன்
அப்படி ஏன் அப்படின்னு சொன்னா ஒண்ணு வந்து ஒரு குற்ற உணர்ச்சி நம்ம கம்பெனி இப்படி பண்ணிட்டுமே அப்படின்ட்டு, இன்னொன்னு நம்ம எல்லாத்துக்காகவும் கேட்டதுனால ரெண்டுமே இருக்குது. பழி வாங்கணுங்கிற ஒரு பாதியும் இருக்கும், இன்னொரு பாதி இவ்வளவு ஒருவேளை இப்படி பண்ணதுனாலதான் நம்மள எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இருக்கும். சோ அதனால
நம்ம நம்மளே நினைக்கிறீங்களா தப்பு நினைக்கிறீங்களா?
நான் பண்ணது ஒரு வகையில தப்புதான்.
எப்படி தப்பு சொல்றீங்க?
இன்னொருத்தர் பேச்சு கேட்டுதான் அங்க போறேன்னு போயிட்டு லீவு போட்டு அந்த லீவோட எங்கேயும் போகாது வீட்டுல இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அதான் நான் இங்க குற்றம் சொல்றாங்க. ஆனாலும் இப்ப வந்து அது பேசறதுக்கே வாய்ப்பு இல்ல, ஏன்னா நிறைய பேரு வெளியில் போனேதான் இங்க வராங்க.
இப்போ இவ்வளவு குற்றம் நம்ம மேல சொல்றோம் இல்ல, ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க இருக்கிறாங்க. இந்த நிலைமைக்கு இப்ப வெளியில போய் பாக்கலாங்கிற அளவுக்கு யோசிச்சு வச்சது யாரு? அவங்களே யோசிக்கல, நீங்களே
யோசிக்கிறீங்க.
அதத்தான் நானும் சொல்றேன், அப்படியே நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒரு கம்பெனி இல்லைன்னு இன்னொரு கம்பெனி, இன்னொரு மக்கள், இன்னொரு இது அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும்.
ஒரு வீட்டுல இருக்கிறக்கு அந்த வீடு சரியில்லை, செட் ஆகல, சொந்த வீடாவே இருக்கட்டும் செட் ஆகல, அடிக்கடி என்னமோ ஆகுது, உடம்பு சரியில்லாம போகுது, இந்த மாதிரி எல்லாம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன நினைப்போம்? இந்த வீடு வேணாம், வித்துட்டு வேற வீடு பாப்போம். எத்தனை வீடு போய் பாத்துட்டு வருவோம், கடைசியில என்னதுக்காகவும் இல்ல நம்ம வீடு வேணாம் அப்படின்னு விடுவோம். இல்ல வேற விட்டு இல்ல வேணா இது போனா போகுது இந்த வீட்டை விட்டுன்னு வித்துட்டும் போவோம். வீடு மாதிரிதான் அதுவும் எல்லாமே அவங்க
இதுல இருந்தோமா
வீடு
மாதிரி அப்படி இருந்தேன்.
பாட்டுல வரும் இல்லைங்க, தாலி கட்டி கொண்ட மனைவி போல் உழைத்த எங்களை தாலி என்றும் கூலி என்றும் பேசும்.
இன்னும் சொல்ல கண்ணே இன்னும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாம கட்டின நம்ம வந்து வீட்டுல வந்து நம்ம அதிகமா வந்து ஒரு பக்கம் வேலைக்கு போறாங்க, நம்ம வண்டிகளெல்லாம் ஒரு லீவுனா போறாங்க சொல்லுங்க. ஆனா அவனுக்கு வந்து எங்க போனாலும் வந்து கட்டின புருஷன் கூட மோசமானது தான் பேசிட்டு இருக்காங்க. நீ சொல்லாத லீவு போடக்கூடாது, நீ லீவா போடாத, நீ கம்பெனிக்கு வரவானு. அப்படின்னா பெண்களுக்கு வந்து ஏராளமான பிரச்சனை எல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம மனசுல மனசு வச்சுக்கோங்க. நல்லது கெட்டதை அவங்க தான் பாக்குறாங்க, வீட்டு குடும்பத்தையும் அவங்க தான் பாக்குறாங்க, உடல் ரீதியா அவங்களுக்கு சில உபதவியெல்லாம் இருக்குது. ஆனா அவனுக்கு அதையெல்லாம் நினைக்கிறது கிடையாது. அதாவது ஆம்பளை எந்த வேலை செய்ய அந்த வேலையை பெண்கள்கிட்ட வாங்கி அவனுக்கு காரியம் சாதிச்சுட்டு இருக்கானுங்க இந்த பிரிமியர் கம்பெனிக்காரங்க. உண்மை சொல்ல போனா அதுதாங்க. இன்னைக்கு அவருக்கு 200 பீஸ் அடிக்கணும்னா ஆம்பளை இன்னைக்கு தடுமாறுறான். ஆனா அந்த 200 பீஸ் அந்த பெண்கள் கிட்ட வந்து அடி அடின்னு அடிக்கிறாங்க. இங்க இருக்கிற பெண்கள் அனைவரும் என்ன, நீ திருப்பூர் மத்த மாதிரி பெரிய கம்பெனியா இருந்ததுன்னா ஒரு கம்பெனி ஒரு கம்பெனி போயிருவாங்க. இங்க வந்து எல்லாம் சுட்டு வட்டாரத்துல எல்லாம் வந்து விவசாய தொழிலாளி சார்ந்த தொழிலாளி தான் அதிகம், அந்த மாதிரி கூலி தொழிலாளி தான் வறுமை. அவங்கள்ட்ட அதே அதிகம் இப்ப தேவை அதிகம் கேட்டு ஆனாண்டாங்க. இப்ப கூட வந்த பிள்ளைகள்லாம் ஏதாச்சும் கம்பெனியில வந்து தேவை தவிர யாரும் வாய் தர மாட்டாங்க. ஒரு மீட்டிங்க கூட மீட்டிங் எதாவது தேவைதான் பேசுவாப்ல. அதாவது தொழிலாளிக்கு என்ன வேணுமா அப்படின்னு
உள் புகார் குழு அதெல்லாம் இருக்குங்களா?
எல்லாமே
இருக்குது,
எல்லாம் அவங்க கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. எல்லாம் அவங்க
கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு இதுக்குன்னா நான் அஞ்சு பேருக்கு தேர்வு பண்ணி காப்பாத்திக்கணும்ங்கிறதுக்கு ஒரு குழு. அப்புறம் பாலியல் தொல்லை நடக்க கூடாது நம்ம கம்பெனியில, யாரும் ஒருத்தர இது பண்ண கூடாதுன்னு அதுக்கு ஒரு குழு. அப்புறம் வந்து இந்த இது
மருத்துவ உதவி,
மருத்துவ உதவிக்கு அது ஒண்ணு. மொத்தம் நாலு குழு இருக்குது.
உணவு சம்பந்தமாக கேண்டீன்
கமிட்டி, அது மாதிரி நாலு பிரிவு இருக்குது.
அதெல்லாம்
பரவாயில்ல,
சாப்பிடறது
சாப்பாடு
அங்க இருக்குது. சங்கப்பள்ளி
இங்க இல்ல, இங்க எல்லாமே நம்ம ஊருக்காரங்க தான் வேலை பாக்குறாங்களா?
வெளியில இருந்து வராங்க,
அதாவது தமிழ்நாட்டுக்காரங்க.
இந்த பகுதியில இருக்கிறீங்க
தூரமா,
இந்த கிராமத்துல இல்லாம இந்த அஞ்சு சுட்டு பட்டாத பதினாறு பட்டி சுட்டு கிராமத்தில் இருக்கிறீங்க இங்க வேலைக்கு வராங்க. இப்ப வந்து பவானியில இருந்தா, கோபியில் இருந்தா, திருப்பூர் அந்த மாதிரி எல்லாம் யாரும் கிடையாது.
பவானியில இருந்து கூட வரது இல்லையா? ஆப்கடல்
வராங்க.
யார் பவானி?
மெக்கானிக்கு பவானி தான்.
அவன் மெக்கானிக்கு, நாம சொல்றது லேபர்,
லேபர்
தொழிலாளிங்க.
இப்ப வருவாங்க,
இப்ப கான்ட்ராக்ட் அப்படிங்கிற முறையில கூப்பிட்டு, கான்ட்ராக்ட் அப்படிங்கிற முறையில இப்ப வந்து தைக்கிறாங்க.
முதல் பீஸ் ரேட்
கிடையாது.
கான்ட்ராக்டர் மூலமா கூட நீங்க போக கூடாதுன்னு. கான்ட்ராக்டர் யாரு? கான்ட்ராக்டர் இருக்கா இங்க
இந்த கம்பெனில? ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் இருந்தது சுரேஷ்ன்னு. அவங்களே இப்ப கொஞ்ச நாள் இந்த கம்பெனி போட்டு வேற கம்பெனிக்கு போனாங்க. மறுபடியும் இந்த கம்பெனிக்கு வந்து ஜாயின் பண்ணி கான்ட்ராக்டர்
கிடைக்கிறாங்க.
கேள்வி கேட்டா வேண்டாம்.
அதுதான் கேள்வி கேட்கறதாலும் வேண்டாம். கம்பெனி பத்தி டீட்டெயில தெரிஞ்சாலும்
ஒண்ணுமே இல்ல. இதே மாதிரிதான் இப்ப நான் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். இத்தனை பக்கம் போறதுனால நான் சொல்றேன். சோழர் சோழர் தெரிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டாரு. எனக்கு நான் சொல்றது சொல்லிடுறேன். பவானி டெக்ஸ்டைல்னு ஒரு கம்பெனி சரிங்களா? இப்ப வந்து அந்த ஈஸ்ட் மேன் ஒரு கம்பெனி இருக்குங்களா? 130 ஒரே ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தி ரெஜிஸ்டர் பண்ணி நிரந்தர தொழிலாளர்கள். அதனால வந்து ஒரு நாள் ஸ்ட்ரைக் பண்ணதுக்காக கம்பெனியே மூடிட்டாங்க. மூடிட்டு எல்லாத்துக்கும் 5 லட்சம் கொடுக்குறோம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் நிறைய பேர் வாங்கிட்டாங்க. 300 பேர் வேலை செஞ்சதுல 270 பேர் வாங்கிட்டாங்க. 30 பேர் மட்டும் இன்னும் கேஸ் போட்டாங்க. போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவையில் இந்த மாதிரி நடக்கணும் அவையில
எதிர்பார்க்கல.
நீங்க வெளில போனோன்னே 5 லட்சம் கொடுத்துருவோம், வாங்கிடுவாங்க, அடுத்தது நம்ம வேலை பார்க்கலாம், ஒன்னும் வித்தரலாம், இல்லைன்னா லீஸ் கூட்டலாங்கிற மாதிரி அவங்க நினைச்சிட்டாங்க. நடந்தது வந்து 2016,
இன்னைக்கு
2021 வந்து 9.5 லட்சத்துல நிக்கிறாங்க. எத்தனை லட்சம்? 9.5 லட்சம். முதல் வாங்கினவனுக்கு இப்ப எவ்வளவு கொடுத்துருக்காங்க தெரியுங்களா? 11 லட்சம் கொடுத்துருக்குறாங்க. அதாவது அந்த பக்கம் போறப்பெல்லாம் கார்ல வந்து கூப்பிட்டு 10,000 தான் 20,000 தான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவன் வந்து சொன்னே வாங்கிட்டானாமா, நீ வந்து கேஸ் போட்ட அதனால வந்து நீ நடத்து அப்படின்ட்டு. சோ அதனால வந்து முதலாளி அந்த இதையை பொறுத்த வரைக்கும், மேனேஜர் ஆகட்டும் இதுவாகட்டும் அதெல்லாம் மேட்டர் கிடையாது. முதலாளி இதையை பொறுத்த வரைக்கும் உங்களை வந்து மன உளைச்சல் ஆகணும் அப்படின்ட்டுதான், அது தெரிஞ்சோ தெரியாமலையோ பண்றதுதான் சரிங்களா? ஆனா இந்த சிஸ்டம் இப்படிதான் நடக்குது ஓகேங்களா? அதனால வந்து இதனால வந்து நம்ம எந்த வகையிலயும் வந்து நம்ம குடும்பமோ நம்மளுடைய குழந்தைகளோ வந்து பாதிக்கப்படக்கூடாது அடுத்தவனால. அதை முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். நீ 50 வருஷம் கூட வேலைக்கு போங்க சரிங்களா? இவர் இருக்கிறாரு. எத்தனை பேர் வந்து பவர் லூம்ல ராவ பகலா வந்து வேலை செய்வாங்க. ஒரு ஷிப்ட் வந்து யாராவது உடம்பு தொழிலாளிக்கு உடம்பு சரியில்லைன்னா மறுபடியும் கண்டினியூஸா பாப்பாங்க. அந்த உணர்வு பூர்வமா வந்து நம்மள வந்து இது பண்றது. அதுக்கு வந்து நம்ம ஆளாயிரவே கூடாது.
நீங்க சொன்னீங்கல்ல வீடு மாதிரின்னு நல்லாதான் இருக்கும், போனா நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் இருப்பாங்க.
ஓ இதுல 30 பேர் வந்து கேஸ் போட்டாங்க இல்லையா, 30 பேர்ல மறுபடியும் 10 பேர் என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா, அவனை பார்த்தோன்னே வந்து இவங்களும் வந்து கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிட்டாங்க. அதுலயும் 20 பேர் அதுல போய் இப்ப வந்து 11 பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு நியூஸ் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாம் வந்திருக்கு, அந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கு. சோ என்ன அப்படின்னு சொன்னா அவங்கனால எந்த எல்லைக்கும் வந்து அவங்க போவாங்க, ஒண்ணு இப்படியும் போவாங்க இல்ல அவங்களுக்கு தேவைன்னு சொன்னா காலில் கூட வருவாங்க. ஆமாங்களா இல்லைங்களா, இன்னொரு பக்கம் வந்து உங்களை தூண்டி விடுறதுக்காக அவனுக்கு காசு கொடுப்பாங்க. அந்த மாதிரி 9 லட்சம் வாங்கிட்டான் அவன், 11 லட்சம் வாங்கிட்டான் அவன், 14 லட்சம் வாங்கிருக்கான். ஆமா அவன் கேட்டிக்காருனா நீ இன்னும் கேஸ் நடத்தி 10 பைசா கூட வாங்காம இருக்கிற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைப்பாங்க. அது மாதிரிதான் வந்து நீங்க கேஸ் போடுறதுனால நமக்கே தெரியுது, கேஸ் போடுறதுனாலதான் உங்களுக்கு வேண்டாம், ஆனா நீங்க கூட்டிட்டு வர ஆள் வேணும் இதெல்லாம்
வேணும்.
வெளியில போயிட்டு வந்தவங்களுக்கு கூட சேர்த்துக்கிறாங்க, எஸ்பி போயிட்டு வந்தவங்க அவங்களுக்கும் தெரியும். அதனால வந்து நமக்கு தெரியுது நல்லா. நாம வந்து ஒன்னும் கேள்வி கேட்டோம், அவை வந்து ஏற்கனவே பாத்துட்டு இருந்திருப்பாங்க எப்படி வெளியே அனுப்பலாம் அப்படிங்கிற
இடத்துல
ஏதாவது ஒண்ணு கேக்குறப்ப நின்றுலாம்
அதுவும் கிடையாது. நம்ம உரிமையை நம்ம எங்க போனாலும் கேட்டுட்டு
எனக்கு தெரிஞ்சு காசுக்காக அவ்வளவா பாக்காம ஏதோ நம்ம மக்கள் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்காக வந்து காசே இல்லாம இருக்க முடியாது இல்லைன்னு சொல்லல, ஆனா இது இல்லைன்னா இன்னொன்னு என்ன 300 ரூபாய் இருக்கிற வர இடத்துல 200 ரூபாய் வரும், அவ்வளவுதான் வித்தியாசம். என்ன அங்கேயும் 4 பேர் கூட பேசிட்டு சந்தோஷமா கம்பெனிக்கு ஆள் இருக்கும் பேசிட்டு பண்ணிட்டு இருப்பீங்க. இங்க அதெல்லாம் இல்லாம தனியா தன்னந்தனியா உட்காந்து இது பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அது அதுவே நினைச்சு நினைச்சு ஒரு
இப்போ எஸ்பி கம்பெனி போனாலும்
வயிற்றே முடிக்கிற
மாதிரி அதனாலதான் சொல்றேன். ஆமா
இப்போ அது பரவாயில்ல,
வெளியில வரணும் அவங்க அதுக்கு ஒர்த்து கிடையாது. நம்ம இவ்ளோ நினைச்சு ஏங்குற அளவுக்கு அவங்க அதுக்கு ஒர்த்து கிடையாது, அவனுங்க வேஸ்ட். அவங்க யாருமே நம்மள வந்து அவங்க நம்மள என்ன கீழ்மட்ட தொழிலாளி இல்ல, ஹெச்ஆர் மேனேஜரே அந்த முதலாளி அப்படிதான் பாப்பாரு. வேற ஆளுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம வேலைக்காரங்க. அந்த ஒரு இதெல்லாம் இருக்காதானே, நம்ம மூஞ்சுக்கு முன்னாடி வேணா சிரிச்சு பேசுவாங்க இவங்க இல்லன்னா எங்க கம்பெனியே இல்ல அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க, ஆனா பின்னாடி போனா அவன் நடக்கிறான் அவங்க நடக்கிறான் அப்படிதான் சொல்லுவாங்க. அதுதான் முதலாளி.
அதாவது இது இது எப்ப தெரியும்னு சொன்னா இந்த மாதிரி, அதாவது சும்மா நேரத்துல சந்தோஷமா பேசுறது இது பண்றது அது பண்றதெல்லாம் விட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கறதான். வீட்டுக்காரரே இருந்தாலுமே அதுதான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அவர் எப்படி மற்ற நேரம் நல்லா இருக்கிறத விட அப்ப எப்படி இருக்கிறாங்கறத முக்கியம். ஏன் தோழர் கரெக்டா இல்லீங்களா, நீங்களா இருந்தாலும் அதுதானே. நானும் அதான் சொல்றேன், இல்ல இல்ல முதலாளி விடுங்க நம்மளே இருந்தாலுமே அதுதான் நம்ம பேசும் நின்னு பேசும். நீ அந்த நேரத்துல என்ன பண்ணீங்கறதான கேள்வி வரும் கடைசியில.
நான் 3 வருஷமா தேவிங்கிற கம்பெனியில வந்தேங்க, நிறைய பக்கம் நான் வந்து வேலைக்கு போறேன் பாப்பேன். நான் இப்ப சொல்லுவேன் பக்கத்தால எந்த பிரச்சனை கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, நீ கம்பெனி போயிட்டு புடிச்சப்ப பிடிக்கல கம்பெனி
சரி. அவங்க வந்து அங்க சிங்கப்பள்ளியில இல்லாத ஆளுங்களா அங்க இல்லாத வசதியா இங்கேயும் கொண்டு வந்து வைக்கிறான், உங்கள மாதிரி ஆளுங்க கூலி குறைந்த கூலி வருவாங்கட்டு அவன் கொண்டு வந்து இங்க
வைக்கிறான். பண்ணிருக்காருங்க
இன்னைக்கு நாலாம் தேதியில இருந்து மினிமம் வேஜஸ் வந்து 279 ரூபா, இவங்களுக்கு கொடுத்திருக்கிற பிக்ஸ்டு ரேட்டு 279 ரூபா. ஆனா அதுக்கு முன்னாடி 279 ரூபாய் தான் இருந்திருக்கும். ஆனா இவங்களுக்கு 230 ரூபாய், அதனாலதான் அதுக்கு பே ஸ்லிப் கிடையாது.
அவங்கதான் இப்ப